நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
மருத்துவ தேவைக்காக அகதிகள் ஆஸ்திரேலியா கொண்டு வரப்படுவதை எளிதாக்கும் சட்டம் மீளப்பெறப்பட்டுள்ளது. நவ்ரு மற்றும் மானுஸ் தீவில் உள்ள அகதிகள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு அவசர மருத்துவ சிகிச்சை தேவையென்றால் அவர்களை ஆஸ்திரேலியாவிற்கு அழைத்து வருவதை எளிதாக்கும் சட்டமான மெடிவேக் சட்டத்தை அரசு மீள பெற்றுள்ளது. நாடாளுமன்ற அமர்வின் போது நடத்தப்பட்ட வாக்கெடுப்பின் அடிப்படையில் சுயாதீன செனட்டர் ஜக்கி லாம்பியின் ஆதரவுடன் இந்த சட்டத்தை அரசு மீள பெற்றுள்ளது. இந்த சட்டம் ஏன் உருவாக்கப்பட்டது, அது ஏன் மீள்பெறப்பட்டுள்ளது என்ற பின்னணியை விளக்குகிறார் புகலிட கோரிக்கையாளர்களுக்காக குரல் கொடுத்து வரும் பாலா விக்னேஸ்வரன்.
மெடிவேக் எனப்படும் இந்த சட்டம் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் மார்ச் மாதத்தில் நிறைவேற்றப்பட்டது. முன்னர் புகலிட கோரிக்கையாளர்களாக பப்பா நியூகினி மற்றும் நவ்ரு தீவுகளில் இருக்கும் உடல்நல மற்றும் உளநல தேவை சம்பந்தமாக சிகிச்சை பெற விரும்புவோர் அதற்காக காத்திருக்கும் நிலைமையே காணப்பட்டது. அவர்கள் விண்ணப்பிக்கும் இடத்து அமைச்சர் தத்துணிவில் அனுமதித்தால் மட்டுமே அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சிகிச்சை பெறலாம் என்ற நிலைமை முன்னர் இருந்தது. இந்த மெடிவேக் என்று சொல்லப்படுகிற இந்த சட்டம் இரண்டு மருத்துவர்கள் குறிப்பிட்ட புகலிட கோரிக்கையாளருக்கு ஆஸ்திரேலியாவில் சிகிச்சை அளிப்பதே சரி என்ற தேவையை உறுதிப்படுத்தினால் அந்த பரிந்துரையின் அடிப்படையில் இவர் இங்கே கொண்டு வரப்படலாம் என்ற நிலைமை வந்திருந்தது. அதற்கு முன்னர் இவ்வாறான பிரச்சனைகளில் இருப்பவர்கள் விண்ணப்பித்தால் அமைச்சரே தமது தத்துணிப்பில் அவர்களை இங்கே வருவதற்கு அனுமதிக்கலாம் என்ற நிலைமை காணப்பட்டது. விண்ணப்பம் அமைச்சரால் மறுக்கப்படும் இடத்து அவர்கள் சட்ட ரீதியிலாக அமைச்சரின் மறுப்புக்கு எதிரான ஒரு மேல்முறையீட்டை செய்தே இங்கு கொண்டு வரப்படலாம் என்ற நிலைமையும் காணப்பட்டது. அந்த அடிப்படையில் அவசர மருத்துவ தேவை கொண்டிருப்பவர்கள் உடனடியாக தமது மருத்துவ தேவையை நிறைவேற்ற முடியாத நிலைமையில் இருந்ததை நாங்கள் அவதானித்திருந்தோம். இருந்தாலும் இவ்வாறு இந்த சட்டத்தை மாற்றலாம் என்ற முயற்சி எடுக்கப்பட்ட போது அப்போது பதவியில் இருந்த இப்போதும் பதவியில் இருக்கிற லிபரல் நேஷனல் கூட்டணி அரசாங்கம் சொன்னது என்னவென்றால் பப்பா நியூகினி மற்றும் நவ்ரு தீவுகளில் இருப்பவர்களில் 90% உடனடியாக ஆஸ்திரேலியாவுக்கு வந்து விடுவார்கள், ஆகவே நாங்கள் இதை அனுமதிக்க முடியாது என்பதாகும். இது தவிர இவ்வாறான ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்தால் படகு மூலம் இங்கே புகலிட கோரிக்கையாளர்களை கொண்டு வருவதற்கான மீண்டும் ஒரு உந்து சக்தியாக அமைந்துவிடும் என்பதையும் அவர்கள் தமது கருத்தாக முன்வைத்திருந்தார்கள். இருந்தாலும் லேபர் கட்சி, கிரீன் கட்சி மற்றும் சுயாதீனமாக நாடாளுமன்றத்தில் இருந்தவர்கள் என இந்த மக்கள் பிரதிநிதிகள் இணைந்து இவ்வாறான மெடிவேக் என்ற இந்த சட்டத்தை கொண்டு வந்திருந்தார்கள்.
லேபர் கட்சி ஆட்சியில் இருந்த போது எடுத்த நிலைப்பாட்டிற்கும் பின்னர் எடுத்திருந்த நிலைப்பாட்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை விளக்கினார் பாலா விக்னேஸ்வரன்.
லேபர் கட்சி அரசில் இருந்த காலத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு படகு மூலம் வருபவர்கள் ஆஸ்திரேலியாவில் கால் வைக்கவே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தெளிவாக சொன்ன நிலைமை மாறி லேபர் கட்சியே அவசர மருத்துவ தேவை உள்ளவர்கள் இந்த நாட்டுக்கு வந்து தமக்கான சிகிச்சையை பெற வேண்டும் என்று ஒரு நிலைமையை மாற்றி அமைத்தது.
புகலிடம் கோரி ஆஸ்திரேலியா வருபவர்களை தடுப்பு முகாம்களில் வைத்திருப்போம் என்று முடிவெடுத்த அரசு நவ்ரு மற்றும் மானுஸ் தீவில் அகதி முகாம்களை உருவாக்கி அங்கே தடுத்து வைத்திருந்தது. ஆனால் தற்பொழுது நவ்ரு மற்றும் மானுஸ் தீவுகளில் உள்ள அகதி முகாம்களில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்?
கிட்டத்தட்ட 2500 ஒரு கட்டத்தில் இந்த இரண்டு தீவுகளிலும் இருந்தார்கள் என்பதை சொல்லலாம். இப்போது கிட்டத்தட்ட 450 இந்த இரண்டு தீவுகளிலும் இருக்கிறார்கள். பப்பா நியூகினி தீவு கூட்டத்தில் கிட்டத்தட்ட 200, நவ்ரு தீவில் கிட்டத்தட்ட 250 இருக்கிறார்கள். நவ்ருவில் கிட்டத்தட்ட 100 தமிழர்கள் வரையில் இருக்கக்கூடும், பப்பா நியூகினியில் அதிக தமிழர்கள் இல்லை என்பதையும் சொல்லலாம். இந்த பப்பா நியூகினி, நவ்ரு போன்ற இடங்களில் உடல்நல உளநல காரணங்களை முன்வைத்து மரணமடைந்தோர் 17 என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களில் ஒருவர் தமிழர் என்பதையும் நாங்கள் இங்கே சொல்லலாம். தம்மை தாமையை மாய்த்து கொண்டவர்களும் உடல்நல உளநல பிரச்சனைகளால் இயற்கையாக அல்லது அகாலத்தில் மரணமடைந்தவர்களும் இந்த 17 அடங்குவார்கள் என்பதை நாங்கள் இங்கே சொல்லலாம். இந்த 17 மரணங்கள் என்று பார்த்தால் மெடிவேக் என்ற இந்த சட்டம் வந்ததன் பின்னர் எந்த விதமான மரணம் சார்ந்த பிரச்சனைகளும் நடக்கவில்லை என்பதை நாங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும். இப்போது இருக்கிற கிட்டத்தட்ட 500 418 ஆஸ்திரேலியாவுக்கு வந்து உடல்நல சிகிச்சை பெற வேண்டும் என்று விண்ணப்பித்திருந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அவர்களில் இதுவரை மார்ச் மாதத்திலிருந்து இந்த வாரம் வரை 135 இவ்வாறு அவசர தேவைகளுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள்.
அப்படி ஆஸ்திரேலியா அழைத்து வரப்பட்ட ராஜ் என்ற பெயருடைய புகலிட கோரிக்கையாளர் தனது கதையை எம்முடன் பகிர்ந்து கொண்டார்.
2013 ஏழாம் மாசம் 5ஆம் தேதி நாங்க நாட்டை விட்டு வெளிக்கிட்டு வெளிக்கிட்டு இங்க வந்து சேரும் போது 25ஆம் தேதி. அப்ப 25ஆம் தேதி இங்க வந்த உடனே அவங்க சொன்னாங்க 19ஆம் தேதி வந்து பிஎன்ஜி அரசாங்கத்தோடய அவர் அரசாங்கத்தோடய ஒரு சட்டம் போட்டிருக்கோம், யாரும் போட்ல வந்தா அவங்கள வந்து காரணம் கொண்டும் நாங்க ஆஸ்திரேலியாவுக்குள்ள குடியமர்த்த மாட்டோம்னு சொன்னவங்க. அப்ப அதுக்கு அதனால என்ன செஞ்சாங்க, அதுல இருந்து கிறிஸ்மஸ் ஐலாண்ட்ல இருந்து எங்களை வந்து மனுஷ் தீவுக்கு வந்து மாற்றம் செஞ்சாங்க. 13-9ஆம் மாசம் மனுஷ்ல வந்து 2 இடம், முதல்ல வந்து டிடென்ஷன் சென்டர்னு சொல்லி வெளியே மூவ் பண்ண இல்லாத அளவுக்கு உள்ளே வச்சு சாப்பாடு தந்து கொண்டு இருந்தவங்களும் அங்க வந்து சரியான மருத்துவ வசதிகள் பெருசா இல்லை அப்படியான சிக்கல்களுக்குள்ள வந்து அவதிப்பட்டு கொண்டிருந்த நாங்கள். அதுக்கு பிறகு 2016 4ஆம் மாசம் வந்து இந்த பிஎன்ஜி சுப்ரீம் கோர்ட்டால சொன்னவங்க டிடென்ஷன் வந்து இல்லீகல்னு. அதுக்கு பிறகு வந்து கேம்பை கொஞ்சம் திறந்து விட்டாங்க அப்படின்னா 6 மணிக்கு வெளியே போயிட்டு 6 மணிக்கு உள்ள வரணும்ன்ற மாதிரி. பிறகு 2017 எல்லாரையும் வலுக்கட்டாயமா வந்து வெளியில கம்யூனிட்டி கிட்ல வந்து ஒரு சென்டர் உண்டு, அதுல வந்து எப்படின்னா ஃப்ரீ ஓப்பன் கேம்ப்னு சொல்லி எந்த நேரம் நாங்க வெளியே போகலாம் வரலாம்னு சொல்லி 2017 10ஆம் மாசம் 3ஆம் தேதி எங்களை போஸ்ட் பண்ணி போக சொல்லிட்டாங்க. அப்ப நிறைய பேர் போகமாட்டோம்னு சொல்லி ஒரு 23-24 நாள் வந்து போகமாட்டோம்னு சொல்லி இருந்த இடத்துல வந்து தண்ணி கரண்டு சாப்பாடு எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டாங்க. இந்த பிரச்சனைகளையும் சர்வை பண்ணி கொண்டு நாங்கள் இருந்தனால இந்த கொடுமையில வந்து நாங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வேணும்னு சொல்லி அதுக்குற போலீஸுகளை கொண்டு வந்து அடிச்சு ஒரு மாதிரி போஸ்ட் பண்ணி எங்களை வந்து திருப்பி அந்த கேம்ப்ல கொண்டு போய் போட்டுட்டாங்க. அப்புறம் அங்க போன உடனே எல்லாருக்கும் வந்து யோசனைகள் இதுகளால உள ரீதியா மன ரீதியா வந்து சரியான பாதிப்பு. காரணம் என்னன்னா சரியான மருத்துவ வசதி இல்லை, ஒரு சரியான கவுன்சிலர்ஸ் இல்லை. அந்த லோக்கல் ஹாஸ்பிட்டல்ன்றது 50,000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 3 டாக்டரும் 10 பெட்டும் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல். அப்ப அதுகளெல்லாம் யோசிச்சு ஒவ்வொருத்தருக்கும் மன ரீதியா இது ரீதியா பாதிக்கப்பட்டுட்டோம். அப்படியே பாதிக்கப்பட்டு அப்படி கொஞ்ச காலமா அப்படியே போய்கொண்டிருக்கிற நேரம் தான் நிறைய பேர் வந்து 2-3 பேர் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க. அப்ப அந்த பிரச்சனை இன்னும் வந்து எல்லாரையும் பாதிக்க ஒழிக்கிட்டு. இது வந்து 2018 அப்படியே இருந்து நாளடைவுல வந்து வயிற்றுல பிரச்சனை ஆயிட்டு, ஒழுங்கான மருந்துகள் இல்லாம வயிற்றுல பிரச்சனை ஆகி பிறகு போயிட்டு நான் ஆஸ்பத்திரி டாக்டர்கிட்ட போனா அவங்க ஒவ்வொரு 15 நாளைக்கு இருக்கவும் ஆன்டிபயாட்டிக்னு சொல்லி குளிசையில தந்து தந்து அதை போட்டு போட்டு வயிறு வந்து உள்ள புண்ணாக்கிட்டு அதோட வந்து நெஞ்சு நோவு நெஞ்செரிச்சல் மாதிரி வந்தது. அதோட இரவேல தூக்கம் இல்லை. அதுக்கு போனா அவங்க நித்திர குளிசையும் அந்த ஆன்டி டிப்ரெஷன் குளிசையை தர்றது. அப்ப என்னால வந்து என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியாம போயிட்டு அப்படியான சூழ்நிலையில தான் 2 தடவை என்ன செய்யறேன்னு தெரியாம வாழ்றதா சாகுறதான்ற நிலைமையில இருக்கிற நேரம் தான் இப்படி மெடிவாக்கி இதை வந்து கேள்விப்பட்டு அங்க வந்து அனுப்பினது டீட்டெயில்ஸுகள் அனுப்பி முதல் கட்டமா வந்து மினிஸ்டர் வந்து நெகட்டிவ் கொடுத்துட்டார். அப்புறம் அதுக்கு பிறகு அங்கிருந்து டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு உண்மையிலே சீரியஸான இது என்ன அவர் நெகட்டிவ் கொடுத்தாங்கன்னு தெரியலன்னு சொல்லி என்னை வந்து போர்ட் மோஸ்பின்ற இடத்துக்கு அவங்க அந்த நாட்டோட தலைநகருக்கு மாத்தி அங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு 18 நாள் ஹாஸ்பிட்டல்லே வச்சிருந்தாங்க. வச்சு வயிற்றுக்குள்ள வயிறுகளை விட்டு பார்த்து அப்படி எல்லாம் செஞ்சு உண்மையிலேயே உங்களுக்கு பிரச்சனை இருக்குது என்ன சொல்லி அந்த ரிப்போர்ட் எல்லாம் அனுப்பி அதோட அந்த மென்டல் வார்ட்லையும் வச்சிருந்து அவங்களும் பார்த்து அதுக்கு பிறகு அந்த ரிப்போர்ட்டுகள் அனுப்பின பிறகு என்னை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக கொண்டு வந்தவங்க. இது இப்போ 2019 10ஆம் மாசம் 5ஆம் தேதி.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் மெடிவேக் சட்டம் நீக்கப்பட்டதால் ஏற்பட்டுள்ள தாக்கம் என்ன என்பதை பற்றிய ஒரு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மெடிவேக் சட்டம் உருவாக்கப்பட முன்னரே தேவைப்பட்ட அகதிகள் ஆஸ்திரேலியாவிற்கு மருத்துவத்திற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மீண்டும் நினைவூட்டினார் பாலா விக்னேஸ்வரன்.
மெடிவேக் என்ற இந்த சட்டம் வருவதற்கு முன்னரே இவ்வாறு பலர் அதிகம் ஆர்ப்பாட்டம் இல்லாது இந்த நாட்டுக்கு குழந்தை பேருக்காகவும் சில சந்தர்ப்பங்களில் உடல்நல மற்றும் உளநல சிகிச்சைக்காகவும் கொண்டுவரப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் இங்கே சொல்லலாம்.
அப்படி என்றால் இந்த சட்டம் மீளப்பெறப்பட்டதால் என்ன மாறியிருக்கிறது?
ஆரம்பத்தில் அமைச்சர் அனுமதித்தால் மட்டுமே வரலாம் என்ற நிலைமை மாறி கடந்த 8 மாதங்களாக 2 மருத்துவர்கள் அவசரம் என்று பரிந்துரை செய்தால் வரலாம் என்ற நிலைமை காணப்பட்டு இப்போது அரசு அதிகாரிகளின் தீர்மானத்தினேயே இவர்கள் உள்ளே வரலாம் என்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அரசு அதிகாரிகள் மட்டத்தில் ஆராயப்பட்டு அந்த விண்ணப்பம் மறக்கப்பட்டால் அதற்கான மருத்துவ மீளாய்வு குழுமம் ஒன்றிடம் வழங்கப்பட்டு அங்கே பரிசீலிக்கப்பட்டு அதுவும் மறுக்கப்பட்டால் அமைச்சரிடம் விண்ணப்பிக்கலாம் என்ற நிலைமை காணப்படுகிறது. அதாவது ஒரு மனிதாபமான பிரச்சனை இப்போது அரசியல் பிரச்சனையாகவும் அரச அதிகாரிகளின் கையில் வழங்கப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கும் நிலைமையிலும் அமைந்திருக்கிறது என்பதே இப்போது காணப்படுகிற விஷயம்.
ஒரு மனிதாபிமான விடயத்தில் அரசியல் எப்படி விளையாடுகிறது என்பதை விளக்குகிறார் பாலா விக்னேஸ்வரன்.
இதே நேரத்தில் இதில் உள்ள அரசியலையும் நாங்கள் பார்க்க வேண்டும். முன்னர் பப்பா நியூகினி மற்றும் நவுரு தீவுகளில் உள்ள போராட்ட கோரிக்கையாளர்கள் அல்லது அகதிகளை வேறு நாடொன்றுக்கு அனுப்புவதற்கான முயற்சியில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஈடுபட்டிருந்தது. ஆரம்பத்தில் மலேசியாவுக்கு அனுப்பலாம் என்ற ஒரு முயற்சி அப்போதே நாடாளுமன்ற மட்டத்தில் முறியடிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் கம்போடியாவுடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டு 4 அங்கீகரிக்கப்பட்ட அகதிகள் அங்கே அனுப்பப்பட்டு பல மில்லியன் டாலர்கள் செலவழிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களும் அந்த நாட்டில் இருக்காமல் புறப்பட்டார்கள் என்பது ஒரு பழைய செய்தி. இது தவிர நியூசிலாந்தின் அரசாங்கம் ஆண்டொன்றுக்கு 150 பேரை தாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் என்று பல ஆண்டுகளுக்கு முன்னரே அறிவித்திருந்தார்கள். அந்த அறிவித்தலை முன்னர் பிரதமராக இருந்த மல்கம் டர்ன்புல் என்றாலும் சரி, அதற்கு பின்னர் வந்து கொண்டிருக்கிற அரசாங்கங்கள் என்றாலும் சரி, தாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வாறு அனுமதித்தால் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து கிறிஸ்துமஸ் தீவுகளுக்கு அண்மையிலோ கொக்கோஸ் தீவுகளுக்கு அண்மையிலோ பிடிக்கப்பட்டு இவ்வாறு பப்பா நியூகினி அல்லது மனஸ்தீவுகளுக்கு கொண்டு போகப்பட்டு தாங்கள் நியூசிலாந்தில் குடிவைக்கப்படலாம் என்றும் பின்னர் ஒரு கட்டத்தில் அவர்கள் நியூசிலாந்தில் உரிமைகளை பெற்ற பின்னர் ஆஸ்திரேலியாவுக்கு வந்துவிடலாம் என்றும் ஒரு நிலைமை காணப்படுவதால் இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
மருத்துவ சேவைக்காக இங்கு அழைத்து வரப்பட்ட அகதிகள் நிபந்தனையின் அடிப்படையில் அழைக்கப்பட்டு வந்ததாக எந்த ஆதாரமும் இல்லை என்று பாலா விக்னேஸ்வரன் கூறுகிறார்.
இங்கே சிகிச்சைக்கு என்று வருபவர்கள் பலவிதமான காரணங்களுடன் வந்திருக்கிறார்கள். குழந்தை பிறக்காக வரும்போது அந்த தாய் மட்டும் வராமல் குழந்தை பெற போகும் அந்த தாயுடன் கணவர் மற்றும் வேறு குழந்தைகள் இருந்தால் அவர்களும் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் கம்யூனிட்டி டிடென்ஷன் என்று சொல்லப்படுகிற சமூகத்துடன் இணைந்து வாழ்கிற ஒரு அமைப்பில் அவர்கள் இங்கே வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். குழந்தைகள் பாடசாலைக்கு செல்வதற்கும் சிலருக்கு வேலை செய்வதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இங்கே வந்தவர்கள் வற்புறுத்தி திருப்பி அனுப்பப்பட்டது என்பது நடக்கவில்லை. மிகச்சிலர் மாத்திரமே இந்த நாட்டுக்கு வந்த பின்னர் மீண்டும் பப்பா நியூகினி அல்லது நாவுக்கு திரும்பி போயிருந்தார்கள் என்பது உண்மைதான். ஆனாலும் அவர்களை திருப்பி அங்கே அனுப்புவதிலும் சிரத்தையுடனான முயற்சி எடுத்த எத்தனத்தை ஆஸ்திரேலிய அரசாங்கம் செய்யவில்லை என்பது உண்மைதான். ஆகவே அவர்கள் போக மாட்டோம் என்று இருந்ததை தவிர ஒரு குடும்பம் மட்டும் திருப்பி அனுப்ப முயற்சிக்கப்பட்ட போது சில போராட்டங்கள் நடைபெற்றன. மற்றபடி ஆஸ்திரேலிய அரசாங்கம் அவர்களை நிபந்தனை அடிப்படையில் கொண்டு வந்தது என்பதோ திருப்பி அனுப்புவதற்கான முயற்சிகளை எடுத்தது என்பதோ நடந்ததாக செய்திகள் இல்லை.
ஆனால் புகலிட கோரிக்கையாளர் ராஜின் அனுபவம் சற்று வித்தியாசமானது.
இல்ல, நான் வந்த உடனே டாக்டர்ஸ் கொண்டு போய் எல்லாம் செக் பண்ணி அந்த பிரச்சனைகளை கண்டுபிடிச்சிட்டு குளிசைகள் தந்து கொண்டிருக்கிறாங்க. நாங்க IHMS இருக்கிறன்றதால இன்னும் சில டெஸ்ட்கள் எடுத்தவங்க அந்த டெஸ்டுக்கான முடிவுகள் இன்னும் வரல. அதோட டாக்டர் சொன்னவங்க இப்படி வந்து இங்க வந்து நிறைய வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறதால ரொம்ப சீரியஸா இருந்தா மட்டும்தான் நாங்க உங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வைப்போம். உங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட்கள் தொடர்ந்து செய்கிறதால நீ உங்களால் சமாளிக்க முடியுது, அதனால நாங்கள் இங்கே வச்சிருக்கிறோம் என்று சொல்லி சொன்னோம்.
தனக்கு சிகிச்சை முடிந்தவுடன் நவுரு தீவிற்கு திரும்புவேன் என்று தான் உறுதியளித்துள்ளதாக கூறுகிறார் ராஜ்.
இல்லை, நாங்கள் வரும்போது 2 பேப்பரில் கையெழுத்து வச்சுட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் மனசை விட்டு வெளிக்கிடும் போது வந்து இமிக்ரேஷன் வந்து எங்களை வந்து உங்களை அனுப்பணும்னா நீங்கள் இந்த பேப்பரை கட்டாயம் சைன் பண்ணணும்னு அவங்களை. அப்போ அது என்னென்னா ஒன்று வந்து எங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்டுகளை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும், ரெண்டாவது வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து எங்களோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து முடிஞ்சால் நாங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் படாமல் மனசுக்கு திருப்பி போகணும்னு சொல்லி சைன் பண்ணால் தானே உங்களை ஏற்றுவோம்னு சொல்லி சொன்னவங்க. அந்த நேரத்தில் வந்து நான் என்ன பாதுகாத்துக் கொள்ளணும் என்ற பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனையிலிருந்து விடுபடணும் என்றதை மட்டும் குறிக்கோளை வச்சு அதில் கையெழுத்து வச்சுட்டு இங்கே வந்துருக்கிறாங்க.
புகலிட கோரிக்கையாளர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வருவதை நிறுத்துவதற்காக இந்த சட்டம் மீளப்பெறப்படவில்லை என்றும் அரசியல் வெற்றிக்காகவே இந்த சட்டம் மீளப்பெறப்பட்டதும் என்கிறார் பாலா விக்னேஸ்வரன்.
இந்த சட்டத்தை அவர்கள் மீளப்பெற்றது உண்மையாகவே அகதிகளை இங்கே கொண்டு வருவதை தடுப்பதற்கு என்பதை விட இவ்வாறான ஒரு சட்டம் சார்ந்த முயற்சியில் தாம் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் என்று லேபர் கட்சியும் கிரீன் கட்சியும் இறுக்கமாக சொல்லியிருக்கின்றன. அந்த மாதிரியான கருத்தை தான் பல அகதிகளுக்கான செயற்பாட்டாளர்களும் கொண்டிருக்கிறார்கள். இங்கே கொண்டு வரப்பட்டவர்களுக்கான மருத்துவ ஆலோசனை, மருத்துவ வசதி, மருத்துவ சிகிச்சை போன்றவற்றில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது என்றுதான் நாங்கள் நம்புகிறோம்.
தான் திருப்பி அனுப்பப்பட்டால் தனக்கு என்ன நடக்கும் என்பது குறித்து கவலை கொண்டுள்ளார் ராஜ்.
திருப்பி அந்த அந்த இடத்துல போய் திருப்பியும் நான் வந்து பாதிக்கப்பட்ட கூடாதுன்றதுல ஒரு யோசனை ஒன்று இருக்குது. ஏற்கனவே 6.5 வருஷம் அந்த கஷ்டத்திலிருந்து அனுபவிச்சு சரியான மருத்துவ வசதி இல்லாம அங்குள்ள டாக்டர்ஸ் மாதிரி போயிட்டு ஒரு வருத்தத்தை சொன்னா அவங்க ஒழுங்கா செக் பண்ணி பாக்குறதுல உடனே கூகுள் அடிச்சு பார்த்து சிம்டத்தை வச்சு குடிசைகள் எழுதி தந்துருவாங்க. இதுக்கு முன்னாடி டாக்டர் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாருன்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? அப்ப அப்படியெல்லாம் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி பண்ணி தானே எங்களோட உடம்பு இப்படி பாதிக்கப்பட்டது. இப்போ திருப்பியும் அந்த ஒரு இதுகளுக்குள்ள போயக்கூடாதுன்றதுல ஒரு இதா இருக்குது. கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா இது வரைக்கும் யாரும் வந்து என்ன வந்து உங்களோட ட்ரீட்மெண்ட் முடியும் உங்களை அனுப்புவோம்னு சொல்லி இது வரைக்கும் வந்து கேட்கல.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.